நம்முடைய வனாந்தர யாத்திரை என்ற இந்த ஒரு தொடர் தியான வகுப்பு கடந்த 2-3 வாரங்களா தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். சோ இந்த வாய்ப்பில் நாம் கூடி வரும் போது நாம் என்ன காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது, மாம்சீக இஸ்ரேலருடைய வனாந்தர யாத்திரை, அதுல அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அவைகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் நமக்கு அனுமதிக்கிற அனுபவங்களுக்கு ஒரு அருமையான நிழல் என்ற அந்த கோணத்துல, மாம்சீக இஸ்ரேலர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக 40 வருடங்கள் யாத்திரை செய்து பிரயாணம் செய்து கானானுக்குள்ள சென்ற அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு நாம் அதைய பார்த்து வருகிறோம். போன வாரம் நாம இஸ்ரேல் ஜனங்கள் ராமசேஸ்ல இருந்து வனாந்தரத்தை நோக்கி கிளம்பி ஒரு 3 முக்கியமான இடங்களுக்கு வந்ததை நாம தியானிச்சோம். அந்த அவர்கள் கடந்து வந்த அந்த 3 முக்கியமான இடங்கள் நினைவிருக்குங்களா, சொல்ல முடியுமா? ராம்சேஸ் விட்டு அவர்கள் வனாந்தரத்துல முதல்ல வந்த இடம் சுக்கோத், 2வது சுக்கோத்திலிருந்து அவர்கள் சென்ற இடம் ஏதாம், ஏதாம்ல இருந்து அவர்கள் எங்கு வழி நடத்தப்பட்டனர், ஈராத். ஈராத் வந்து எதுக்கு இடையில இருந்தது, மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனதுல இருக்கு. ஆனா அந்த இடங்கள் நமக்கு அடையாளப்படுத்தின அந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள் அது ரொம்ப விசேஷம். நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இந்த பூமியில இருந்த அந்த மாபெரும் அமைப்பு, புராட்டஸ்டன்ட் அமைப்பு மற்றும் அந்த ஆவியை பெற்றவர்களாக இருந்து அந்த அமைப்புகள்ல இருந்து தான் நமக்கான பரமக்கானனை நோக்கி நம்முடைய வனாந்தர யாத்திரையில நாம யாத்திரையை நாம துவங்கினோம். துவங்கி அந்த வனாந்தரத்துக்குள்ள வரும் பொழுது நம்முடைய உடன்படிக்கை ஜீவியத்தினுடைய ஆரம்ப கட்ட காலங்கள் தேவன் நமக்கு என்ன காண்பிக்கிறார் என்றால், அவங்களுக்கு வைத்திருந்தாரு சுக்கோத். சோ சுக்கோத் என்பது அது ஒரு சின்ன தற்காலிகமான ஒரு கூடாரம். சோ அதுல நமக்கு இருந்த படிப்பினை என்ன என்று பார்த்தோம்னா, இந்த வனாந்தர யாத்திரையில இதற்கு முன்பு நாம் அனுபவித்த இந்த உலகத்தினுடைய அநேக ஸ்லாக்கியங்கள் ஆசீர்வாதங்களை நாம முன்வந்து என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம், தியாகம் செஞ்சு வழி செலுத்தி வனாந்தரத்துக்கே உரிய பாடுகளை நாம தேவனுடைய வல்லமையில அவருடைய கிருபையில எதிர்கொள்ள வேண்டியவங்களாக நாம் அங்க இருக்கிறோம் என்பது பார்த்தோம். நெக்ஸ்ட், அவங்கள சுக்கோத்துல இருந்து ஏத்தாமுக்கு தேவன் வழி நடத்தினார். அது சற்றும் மாம்சீக இஸ்ரேலர்கள் எதிர்பார்த்திராத ஒரு வழி, ஒரு பாதை, ஒரு திசை. அது அவங்கள கானானுக்கு இன்னும் தூரமாக்குச்சு, எகிப்துக்கு இன்னும் பக்கமாச்சு. சோ இது மாதிரி காரியம் எதுக்கு அடையாளமா இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட நம்முடைய மாம்சம் விரும்பும் சில பாதை, பாதுகாப்பு ஆசீர்வாதம் நிறைந்த பாதைய தேவன் நமக்கு நம்ம மனதினுடைய விருப்பங்களின் போல அனுமதியாமல் சில சமயங்கள்ல நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் மத்தியில கூட தேவன் நம்மை அனுமதிப்பார். ஆனா நோக்கம் எல்லாம் என்ன, அப்பொழுது தான் நம்முடைய விசுவாசமானது முழுவதுமாக பரீட்சிக்கப்படும். சோ நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள், நம்ம விரும்பாத சந்தர்ப்பங்கள் நமக்கு முன் வரும் பொழுது எந்த அளவுக்கு தேவனுடைய வழிநடத்தல நம்பிக்கை வைக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை நாம விசுவாசிக்கிறோம் சோதிக்கப்படும். சோ நெக்ஸ்ட், ஏதாம்ல இருந்து தேவன் எங்க கொண்டு வந்தார் பார்க்கிறோம், ஈராத். ஈராத் சொல்லும் போதே சகோதர சகோதரிகளே, ஈரோத்தா, ஈரோத் தமிழ்ல நாம பாவோம். சோ ஈரோத்து அது இன்னும் பிரச்சனை நிறைந்த இடமா இருந்துச்சு, அவங்களுக்கு பொருட்கள் நிறைந்த இடம், அவங்களுடைய பக்கத்துல மலைகள் இருந்துச்சு, அவங்களுக்கு முன்பாக சமுத்திரம் இருந்துச்சு, அவங்களுக்கு பின்பாக யார் இருந்தாங்க? பார்வோனுடைய சேனைகள் இருந்தாங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஈராத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது அவங்க சந்திச்சாங்க. அவங்கள் முயற்சி செய்யறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல, மனித வல்லமைக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் அதுவா இருந்துச்சு. முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம், அவங்களுடைய பக்கத்தை பார்க்கும் போது மலைகள், பின்னால பார்வோனுடைய அந்த சேனைகள். ஆனா அது அவங்களுக்கு ஒரு அருமையான பாடம் அங்க காண்பிச்சது. அந்த ஈராத் மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில இருந்துச்சு. அந்த மிக்தோல் அது எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? காவர் கோபுரத்துக்கே அடையாளமா இருக்கு. அதாவது அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாங்கன்னா, அவர்கள் அமைதியாக நின்று தேவன் அவங்களை விடுவிக்குவத அவர்கள் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். சோ விடுதலை மீட்பு அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அது யார் தான் கொடுக்க வேண்டும்? அந்த சமயத்துல தேவன் தான். சோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டாச்சு, அவங்களால இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த சந்தர்ப்பம் யாருக்கு இப்ப வாய்ப்புனா, தேவன் அவங்க பட்சத்துல கிரியை செய்யறதுக்கான வாய்ப்பு. சகோதர சகோதரி, சோ அங்க வரைக்கும் போன வாரம் நாம மாம்சீக் இஸ்ரேலுடைய வனாந்திர யாத்திரையில அவர்களை நாம அங்க பார்த்தோம். அந்த ஈராத் செங்கடலுடைய என்ன சொல்லலாம், மேற்கு கரையில அங்க இருக்கு. செங்கடலுடைய மேற்கு கரையில ஈராத் இருக்கு. அங்கதான் இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ நிக்கிறாங்க, கடந்த வாரம் நாம பார்த்த வரைக்கும். சோ இன்னைக்கு அங்க இருந்து அவங்க செங்கடலை கடந்து, செங்கடலை கடந்ததுக்கு பின்பு அவர்கள் சென்ற சில பகுதிகளை நாம பார்க்க போறோம். அந்த தருணங்கள்ல அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலை, அவங்கள் சந்திச்ச அனுபவங்கள், அவங்களை தேவன் வழிநடத்தின விதம் நமக்கு ஒரு படிப்பினையாக அங்கு இருக்கு. இந்த ஸ்டடி சகோதர சகோதரிகளே, நீங்க எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, நாம குறிப்பிட்டு சொல்லும்படி தூக்கி வச்சு காண்பிக்கும்படி விசேஷித்த பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாது, உண்மைதான். ஆனா என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டடி இந்த வனாந்திர யாத்திரையில இஸ்ரேலர்னுடைய சகல அனுபவங்களும் பார்க்க போறோம். ஜஸ்ட் அது அப்படியே நமக்கு பொருந்தும், அவ்வளவுதான். அதை நாம் அப்படியே நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு பொருத்தி பார்க்கணும். அவங்க அந்த ராமசேஸ்ல இருந்து வந்தாங்க, நாமும் கூட இந்த பெரிய கிறிஸ்தவ மண்டலமாக புரோட்டஸ்டன் அமைப்புகள் இருந்து வந்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி அவர்கள் வந்து வனாந்தரத்துல ஒரு கஷ்டமான சூழல்ல தங்க வேண்டி இருந்துச்சு சுக்கோத்து. நமக்கு அது அருமையான படிப்பினை. நம்முடைய இந்த பரமகானானை நோக்கின பயணத்துல கூட நம்முடைய சுகங்கள், நம்முடைய சாதகங்களை நம்ம வழி செலுத்தி கஷ்டங்கள் சந்திக்கணும், எதிர்கொள்ளணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அவர்கள் எதிர்பார்க்காத வழியில ஈட்டாமுக்கு தேவன் வழி நடத்தினார். நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம நன்மை என்று எதிர்பார்த்த வழியில தேவன் சில சமயங்கள் அனுமதியாமல், நம்ம எதிர்பார்க்காத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள நம்மளை அனுமதிப்பார், ஆயத்தமா இருக்கணும். அங்க இருந்து இன்னும் பிரச்சனைக்குரிய இடம் ஈராத்துக்கு அவங்களை வழி நடத்தினார். முன்னால பார்த்தா சமுத்திரம், சைட்ல பார்த்தா மலைகள், பின்னாடி பார்த்தா பார்வோன். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் திகைச்சு போய் நின்னாங்க. அந்த மாதிரி சூழல் நமக்கும் வரும். ஆனா சில சமயங்கள் அப்படி இருக்கும் போது நம்ம சற்று நின்று கவனிக்கணும், அவ்வளவுதான். தேவன் நம்ம பட்சத்துல அங்க கிரியேஷன். அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள் முழுவதையும் நம்ம பாக்குறோம். அந்த அனுபவங்கள் எல்லாமே நமக்கு அங்க படிப்பினையாக அங்கே இருக்கு. சரி, இப்போ இந்த செங்கடலுக்கு மேற்கு கரையில ஈராத்ல, அதாவது மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவுல இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இங்க இருந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்களை நான்காவது பாகத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசன பகுதி என்னன்னா, யாத்ராகமம் 15 அதிகாரம் வசனம் 1 முதல் 27 முடியும். இந்த பகுதிகள் தான் நாம் இன்னைக்கு மெடிடேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் எண்ணாகமம் 33:8-9 இது மாத்திரம் வாசிங்க நீங்க. எண்ணாகமம் 33:8-9 பாருங்க. ஈரோத்தை விட்டு அவங்க புறப்பட்டு எங்க வந்தாங்க? பாருங்க, சமுத்திரத்தின் நடுவாக கடந்து எங்க போறாங்க? வனாந்தரத்துக்கு போறாங்க. பாருங்க, ஏத்தாம் வனாந்தரத்துல மூன்று நாள் பிரயாணம் பண்ணி அவங்க வந்த இடத்துக்கு பேரு மாரா. அப்புறம் மாராவில இருந்து புறப்பட்டு ஏலீமுக்கு போனாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இதுவரை அவங்க செய்த பயணத்தை நாம தியானிக்க போறோம். சோ ஈரோத்துல இருந்து செங்கடல் வழியா கடந்து சென்று வனாந்தரத்துக்கு வராங்க. அதாவது மேற்கு கரையில இருந்து கிழக்கு கரைக்கு வந்துடுறாங்க. அங்க ஈத்தாம் வனாந்தரத்துல மூன்று நாள் பயணம் செஞ்சு மாராவுக்கு வந்து இறங்குறாங்க. அங்க சில சம்பவங்கள் அங்க நடக்குது அவங்களுக்கு. அப்புறம் மாராவுல இருந்து அவங்க எங்க புறப்பட்டு போறாங்க? ஏலீம் போறாங்க. சோ இந்த இந்த வழி பயணத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய அனுபவம் என்ன, தேவன் அவங்களுக்கு அனுமதிச்ச சூழ்நிலைகள் என்ன, அதுல அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அதையே கூர்ந்து கவனிக்கும் போது அது இன்னைக்கு நமக்கு நம்முடைய வனாந்திர யாத்திரையில என்ன காரியங்களை நமக்கு காண்பிக்குது, இதுதான் நாம சிந்திக்கணும். அப்போ சிவந்த சமுத்திரத்தினுடைய மேற்கு கரையில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஈராத் கிட்ட அவங்க அங்க நிக்கிறாங்க. நாம பாக்குறோம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல், புல்லெல்லாம் நிறைஞ்ச இடம், அது அவங்க வழி தெரியாம சிக்கின இடம் மாதிரி இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல முன்பாக பார்த்தா சிவந்த சமுத்திரம், அவங்களுடைய வலது பக்கத்துல பார்த்தா அது வந்து மலைகள் இருக்குது, பின்னால பார்வனுடைய சேனைகள் வந்து அவங்கள துரத்திட்டு வருது. கிட்டத்தட்ட தேவன் அவங்கள ஈராத் ஈரோத் வரைக்கும் வழி நடத்திட்டு வந்திருக்கிறத கூர்ந்து கவனிச்சனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், அதாவது கானானை அவங்க போய் சென்றடைவதில் அவங்க சந்திக்க போகிற தடைகளை கிட்டத்தட்ட தேவன் குறைச்சது மாதிரி தெரியல, எப்படி இருக்குன்னா அதிகரிச்சது மாதிரி தான் அங்க இருக்குது. அந்த மாதிரி சூழல்தான் இஸ்ரேலர் வழிநடத்தப்பட்டான். எதிர்பாராத திசையில ஏதாமுக்கு போய் ஒரு பயங்கரமான டர்ன் எடுத்து மறுபடியும் வழி சரியா கவனிக்க முடியாத ஈரோத் கிட்ட கொண்டு வந்து நிக்கிறான். அது இடமே கொஞ்சம் சிக்கலான இடம், ஆனா முன்னால பின்னால பக்கத்துல எல்லா பக்கமே அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு சூழல். சோ இது பார்க்கும் போது தேவன் கிட்டத்தட்ட அவங்க காணாமே போய் அடைய வேண்டிய பாதையில அந்த தடைகளை அதிகரிச்சிருக்கிறது மாதிரி தான் அங்க தெரியுது சகோதர சகோதரிகளே. ஆனா இது தேவன் இப்படித்தான் அவங்கள அங்க வழி நடத்தினது பார்த்தோம். ஏன் என்று நாம பார்க்கும் போது ஒருவேளை ஏத்தாம்ல இருந்து அவங்க அப்படியே மேல நோக்கி கிழக்கு திசையில போயிருந்தாங்கன்னா சுலபமா கானானுக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா அதைய தேவன் விரும்பாம இந்த ஒரு சுற்று வழியில ரொம்ப தூரமா அவங்கள வழி நடத்திட்டு வரார். காரணம் என்ன அப்படின்னா, அப்படி இவங்க தேவன் வழி நடத்தினதன் மூலம் அதுங்க ஒரு நல்ல படிப்பனைய கத்துக்கொண்டுவாங்க. ஒருவேளை அவங்க சுலபமாக நேரடியா வனாந்திரம் வழியா போய் காணானுக்குள்ள போயிருந்தா எகிப்துல இருந்து அவர்கள் மீண்டு வந்ததனுடைய முழு என்ன சொல்லலாம் முழு காரணத்தையும் தேவன் மேல வைக்காம அவர்கள் என்ன வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா தங்கள் மேலேயே அவங்கள் காரணமா வைக்கிறதுக்கு வாய்ப்பு. நாங்க ரொம்ப சுலபமா வந்து சேர்ந்துட்டோம், தேவன் எங்கள் பட்சத்துல மாபெரும் வல்லமை மாபெரும் கிருபை ஒன்னும் காண்பிக்கல, அவருடைய கிருபையினாலயோ வல்லமையினாலயோ நாங்க இங்க வரல, நாங்களாக வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். சோ தேவன் இப்படி அவங்களை கஷ்டமான பாதையில வழி நடத்தும் பொழுது ஈராத் வழியா செங்கடல் வழியா வழி நடத்தும் பொழுது அங்க அவங்க எதை பார்க்கறதுக்கு வாய்ப்புனா தேவனுடைய வல்லமை அவருடைய அளவற்ற கிருபை. அவங்க கிட்ட தொடர்ந்து பலகீனங்கள் இருந்த போதிலும் குறைவுகள் இருந்த போதும் தேவன் காண்பிச்ச அந்த வல்லமை கிருபை, அதனால தான் நாங்க இன்னைக்கு காணான்குள்ள இருக்கிறோம், இல்லாட்டி நாங்க வனாந்தரத்திலேயே செத்து மடிந்திருப்போம் அப்படிங்கறத அவங்க புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய கிருபையும் வல்லமையும் அவங்களுக்காக கிரியை செய்யும் விதத்துல தேவன் அவங்களை அங்க வழி நடத்தலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தருணங்கள்ல அப்படியே தாங்க இருக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசம் நல்லா பரீட்சிக்கப்படுவதற்கான சூழல். சோ இப்படி அவங்கள தேவன் வழி நடத்தி ஈரோத்துல கொண்டு வந்து வச்சு ஈரோத்துல அவங்க நிக்கும் போது தான் அவங்களுக்கு முன்பாக அந்த செங்கடல் வந்து அங்க இரண்டாக பிளந்து நின்னது. அது நிறைய கமெண்ட்ரிஸ் ஒரு ஒரு விதமா சொல்லுவாங்க எப்படி அந்த செங்கடல் இரண்டாக பிரிஞ்சது. கண்டிப்பா தேவன் ஏதாவது ஒரு மந்திர தந்திரம் செய்யல, மாறாக இயற்கையவே அவர் என்ன பண்றார், தமக்கு சாதகமா பயன்படுத்தினார். அது நம்முடைய அது எப்படி நடந்திருந்தாலும் அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா நம்முடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளும் வகையில தான் அது அங்க நடந்திருக்கு. இந்த புக்கில் சகோதரர் என்ன கமெண்ட்ரி கொடுக்கிறாருன்னா, தேவன் வசனத்தில் இருக்கு அவர் என்ன பண்ணார், ராம் முழுவதும் கீழ் காற்றை அடிக்க செய்தார் அங்க இருக்குது. சோ அது ஒரு ஒரு ஃபினாமனன். சோ அது ஒரு இயற்கையினுடைய ஒரு வல்லமை, தேவன் பயன்படுத்தினார். ராம் முழுவதும் கீழ் காற்று அந்த சமுத்திரத்தின் மேல அடிச்சது. அப்போ சமுத்திரத்திலையும் கூட சில மாற்றங்கள் அங்க நடந்திருக்கலாம் என்று அங்க சகோதரர் சொல்றார். அதாவது சமுத்திரத்துல நம்ம பார்த்தோம்னா மேல என்னதான் தெரியும், நமக்கு வெறுமனே தண்ணி தான் தெரியும். ஆனா கீழே தரை மட்டம் என்று சொல்லும் போது எல்லா இடத்துலயும் எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல இப்படி ஆழமா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தல என்ன இருக்கும், கொஞ்சம் மேல அது அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, நான் கரெக்டா சொல்லட்டுங்களா, இந்த தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காக்கும் இந்த நம்முடைய இந்து சகோதரர்கள் கதை சொல்லுவாங்க பாரு, என்ன போட்டு எடுக்கிறாங்க, பாலம் கட்டினாரா அவரு, அவரெல்லாம் ஒரு பாலமும் கட்டல. ஆனா மேப்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு கோடு அங்க இருக்கும். ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா கடலுக்குள்ள இருக்கிற மண் திட்டு, அந்த மண் திட்டு தண்ணிக்கு ரொம்ப அருகாமையில வந்து நிற்கும், அவ்வளவுதான். அது வந்து இயற்கை. அது மாதிரி இவர்கள் கடந்து போன அந்த செங்கடலுக்கு கீழே கூட அந்த மண் திட்டு இருந்திருக்கணும், ஆனா அதுக்கு மேல என்ன இருந்திருக்குது, கண்டிப்பா தண்ணி இருந்திருக்குது. ஆனா தேவன் என்ன பண்ணார், இந்த கீழ்காற்று அடிக்க வச்ச போது கண்டிப்பா அந்த கீழ்காற்று அந்த தண்ணியின் மேல போய் கொஞ்சம் அதை விலகவும் செய்திருக்கணும். அதே சமயத்துல அது அடிச்ச இடத்துக்கு பக்கத்துல அந்த என்ன இருந்திருக்கணும், அந்த மண் திட்டு அந்த இருந்திருக்கணும். அது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு லேண்ட் வந்து கொஞ்சம் மேடா வந்து அங்க போயிருந்திருக்கணும். இப்ப சில சமயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா நியூஸ் பேப்பர்ல எல்லாம், இப்போ நம்மளுடைய நாட்கள் தான் திடீர்னு ராமேஸ்வரத்துல கடல் என்னாச்சு, உள் வாங்குச்சு இங்க போகுது, அங்க என்ன பாக்குறோம் நம்ம, அங்க இருக்கிற மேல இருக்கிற ஆமா சாதாரணமா தெரிய பார்த்தோம்னா தெரியாத பாறைகள் தண்ணி உள்வாங்கின போது என்ன ஆகும் நமக்கு, அங்க அந்த பாறைகள் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ அது மேலாப்புல நிக்குது. சோ கொஞ்சம் தண்ணி கீழே போச்சுன்னா என்ன ஆயிடுது, மேல தெரியுது, அது மேல நம்ம என்ன பண்ணலாம், நடந்து கூட. சோ இது மாதிரி சில ஆச்சரியமான வல்லமை தேவன் அங்க செஞ்சிருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்காங்க, அந்த மண் திட்டு வழியா அவங்க கடந்து போயிருக்காங்க. ரொம்ப தெளிவா இருக்கு, ரெண்டு பக்கமும் தண்ணி எப்படி நின்னுச்சு, மதில்கள் போல நின்னுச்சு. வெட்டான் தரையில அவங்க கால் படுபடி அவங்க என்ன பண்ணாங்க, சிவந்த சமுத்திரத்தை நடந்து அவங்க அங்க போனாங்க என்று பாருங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம் தான், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சமுத்திரம் இரண்டாக பிரிஞ்சு நிக்கிறத பார்த்த உடனே உள்ளுக்குள்ள பயம் இருந்திருக்கும், நம்பி கால வச்சா மறுபடியும் தண்ணி வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுவோம், நம்ம அழிந்து போயிடும், பயம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அவங்க கொஞ்சம் அந்த சமயத்துல என்ன பண்ணிடுக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு முன்னால எகிப்துல இருந்து அந்த பத்து வாதைகள்ல தேவன் வல்லமையா அவங்கள வழி நடத்தினார் பாரு, அந்த இதெல்லாம் தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறான். விசுவாசம் வச்சு அந்த ஒரு இடத்துல இருந்து நம்மள தேவன் வல்லமையா கூட்டிட்டு வந்திருக்கும் போது கண்டிப்பா இது வழியா கூட நம்மள என்ன பண்ணிடுவார், வழி நடத்துவார். விசுவாசம் காண்பித்து தான் அவங்க உள்ள கால் வைத்து அப்படியே கடந்து போய் கிழக்கு கரையை வந்து அங்க அடைஞ்சிருக்கிறாங்க. சோ அப்படி அடைஞ்சு நிக்கும் போது நமக்கு தெரியும் பார்வோன் சேனைகள் பின்னாடி வருது, அந்த கடல் மறுபடியும் என்ன ஆயிடுது மூடி அந்த சேனை எகிப்தியர்கள் எல்லாம் அங்க அழிஞ்சு போகும் போது அவர்களுக்கு திரும்பி நின்று பாக்குறாங்க, அவங்க கடந்து வந்த அந்த பாதை அந்த சமுத்திரத்தை பார்க்கறாங்க, அந்த எகிப்தை பாக்குறாங்க. பார்த்துட்டான் இந்த 15 அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சந்தோஷம்னா, அவங்களுக்கு எகிப்துல இருந்து இந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியா தேவன் ஆச்சரியப்படும் வகையில அவங்களை வழி நடத்தி மீட்டு கொண்டதை நினைவு கூர்ந்து அங்க மோசே அப்புறம் ஆரோனுடைய சகோதரி இவங்க எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சு தேவன் அங்க துதிக்கிறது அங்க பாக்குறோம். அந்த அதிகாரம் முழுக்க அந்த துதி அங்க பாட்டு அங்க இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர் சகோதரிகளே. அது வசனம் முதல் ரெண்டு வசனம் வாசிங்க, பதினஞ்சுல எகிப்தியர் எல்லாரும் சிவந்த சமுத்திரத்துல அமிழ்ந்து போவதை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் இந்த எகிப்தியர்னால தங்களுக்கு இனிமேலும் ஒரு ஒரு உபத்திரவம் ஒரு சங்கடம் வரப்போறது இல்லைங்கிறதுல அவங்க உறுதியாயிருக்கும். அப்பதான் இந்த சந்தோஷமான பாட்டு அவங்க எகிப்து ஜனங்க இஸ்ரேல் ஜனங்கள் அங்க பாடுவத அங்க பாக்குறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம், இவ்வளோ வல்லமையான வழி நேரத்துல பார்த்து கிழக்கு பக்க கரையில வந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை துதிச்சாங்க பாட்டு பாடி. ஆனா இதே ஜனங்கள் கொஞ்ச நேரத்துல தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கவும் செய்ததை நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா அங்க இருக்கு. சோ அவர்கள் தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க கொஞ்ச நிமிஷம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்ச நாட்கள்ல இவ்வளவு வல்லமையான ஒரு வழி நடத்துதல பார்த்துட்டு கூட அவங்க முறுமுறுத்ததை நம்ம பார்க்க போறோம். சோ இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம் தான். சோ இப்ப எப்படி நாம ஈரோத்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, எப்படி சமுத்திரத்தை வல்லமையா கடந்து வந்தாங்க, எப்படி அந்த வல்லமையை பார்த்து தேவனை துதி செய்தாங்க நமக்கு படிப்பனை. நம்மையும் கூட தேவன் சில சமயங்கள்ல அந்த மாறி சூழ்நிலைகளை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம எப்படி ஏதாவது செஞ்சு அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து பாருங்க, சில சமயங்கள்ல உதாரணம் சொன்னா தான் நமக்கு புரியும். அதாவது நம்மளுடைய நம்ம நமக்கு ஒரு இக்கட்டான சூழல்னா தேவன் எதன் மூலம் தான் அனுமதிக்கலாம் பொதுவா, அதான் நான் கேக்குறேன். இல்லாட்டி நீங்க அப்படியே பாத்துட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் பிரச்சனை, முன்னால பார்த்தா சிவந்த சமுத்திரம் கடக்க முடியாது சான்ஸே இல்ல, பின்னால யாரு பார்வோன் துரத்திட்டு வராரு தப்பிக்கவே முடியாது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா முழுக்க முழுக்க மழை நிக்குது எந்த பக்கமும் போக முடியாது. அது மாதிரி நமக்கு தேவன் ஒரு சூழல் கொண்டு வருவாருங்களா? விசுவாசம் இருக்கா? கொண்டு வருவாரு கண்டிப்பா. இந்த அழைப்பு வந்துட்டு வனாந்திர யாத்திரை தான். ஆனா நமக்கு இந்த மாதிரி இக்கட்டுகள் உபத்திரவங்கள் என்று சொல்லும் பொழுது அது எந்த மாதிரி சூழல் கொண்டு எதன் வழியா தேவன் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? நமக்கு உபத்திரவங்கள் போராட்டங்கள் சோதனைகள் பரீட்சைகள் எந்த ரீதியில இருக்கும் நான் கேக்குறேன். இல்ல ஓகே விசுவாசம் ஓகே, எந்த ரீதியில இருக்கும்? அவங்களுக்கு சமுத்திரம் பார்வோன் மலை, நமக்கு என்னவா இருக்கலாம்? பொதுவா நமக்கு எந்தெந்த விதத்துல சோதனை வளர தெரியும், நம்முடைய சொந்த மாம்சம், அப்புறம் உலகம், அப்புறம் சாத்தான். இது வந்து ரொம்ப டீசென்டான பதில். இது வந்து நமக்கு சோதனை வரதனுடைய மூலம் சோர்ஸ். கண்டிப்பா நமக்கு சோதனை சாத்தான் தான் கொடுக்கணும். அவர் எதை பயன்படுத்தி தான் கொடுப்பார்? நம்ம சரீரத்தை பயன்படுத்தி கொடுப்பார், மாம்சத்தை பயன்படுத்தி, இல்லாட்டி எதை பயன்படுத்தி கொடுப்பார்? உலகத்தின் வழியா கொடுப்பார். அந்த அந்த சோதனைகள் எப்படி இருக்கும், என்னவா இருக்கலாம்? ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒண்ணு சொந்த சரீரத்துல தேவன் ஏதாவது சுகவீனம் கொடுத்தார்னா அது நமக்கு உபத்திரவமா இல்லைங்களா? கஷ்டமா இல்லையா? சோதனையா இல்லையா? கண்டிப்பா சோதனை, கண்டிப்பா சோதனை. இன்னைக்கு நம்ம ரொம்ப நார்மலா இருக்கிறோம், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம், மீட்டிங் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து உக்காந்து காதை கொடுத்து நம்ம கேட்கிறோம். ஒருவேளை தேவன் நம்முடைய சரீரத்தின் மேல ஒரு விசேஷ அனுமதி கொடுப்பாரேயாகில், ஏதாவது ஒரு ஒரு சரீர சுகவீனம் நமக்கு வருது, அது சின்ன நோயா இருக்கலாம் பெரிய நோயா இருக்கலாம், ஒருவேளை தேவனே அவருடைய வழிநடத்துல நமக்கு அவசியம்னு அனுமதிச்ச ஏதாவது ஒரு விபத்துக்களா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கட்டும், அப்ப தெரியும் நம்மளுடைய விசுவாசம் அங்க பரீட்சிக்கப்படுறது. அதே போல நம்முடைய குடும்பத்துல ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தா தான் நம்ம இங்கெல்லாம் வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தையெல்லாம் தியானிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த அன்பான ஒரு சூழல் மாறி போய் பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பிச்சது சொல்லவே வேண்டாம். சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி, அது மூப்பரா இருக்கட்டும் உதவிக்காரரா இருக்கட்டும் தேவனுடைய வார்த்தைய பகிர்ந்தளிக்கிற சகோதரர்களா இருக்கட்டும் சாதாரண சகோதரர்களா இருக்கட்டும் சகோதரிகள் யாருக்கானாலும் சரி, இன்னைக்கு ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம் வருது தெரியும் நம்மளுடைய சூழல், தேவனுடைய சமூகத்துக்கு நாம ஓடி போய் நிப்போம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சில சோதனைகள் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம், பொருளாதாரத்துல நமக்கு பின்னடைவு வந்துச்சுன்னா தெரியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த அளவுக்கு தள்ளாடும் என்றே பார்க்கணும். சாத்தானே மாம்சம் உலகத்தின் மூலம் நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் பரீட்சைகள் இருக்கு. ஆனா அது பிராக்டிக்கலா என்ன வரும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சப்ஜெக்ட் நாம ஜஸ்ட் மாம்சீக இஸ்ரேலுடைய அனுபவங்கள் தான் உங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஆனா அது நமக்கு எப்படி எல்லாம் வரலாம் நீங்க வந்து மெடிடேட் பண்ணணும், நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும். சோ மல போல பிரச்சனை அது குடும்பத்திலயோ சொந்த சரீரத்திலயோ இல்ல நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தினால ஏதாவது ஒரு விதத்துல வந்து நிக்கும், நம்மள துரத்தும், நம்மள சுற்றி நிக்கும், அந்த சர்மையும் தான் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என்ன நினைப்போம்னா ஏதாவது செஞ்சு நம்ம இதுல இருந்து விடுதலை வாங்கணும்னு நினைப்போம். ஆனா அங்க எதுவுமே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது இஸ்ரேல் ஜனங்கள் போல. அப்ப வந்து நமக்கு மீட்பு என்று ஒன்று வந்துச்சுன்னா யார் மூலத்தான் வரும்? தேவன் மூலம். அந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பா சகோதர சகோதரிகளே நமக்கு அனுமதி இருக்கு, கண்டிப்பா அனுமதி இருக்கு. 10 பிரதர் சேர்ந்து ஆலோசனை சொன்னாலும் உங்க மனசு அப்போதைக்கு கேட்காது, உங்க மனசுக்கு திருப்தி வராது, உங்க மனசுக்குள்ள சமாதானம் நீங்க பார்க்க முடியாது. ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தெரியாது, உங்களுக்கு ஒரு 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 சமாதானம் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. யார் உதவி செய்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. இந்த மாதிரி சூழல் எல்லாம் தேவன் நமக்கு அனுமதிப்பா? உண்மையிலேயே இந்த யாத்திரையில நாம் இருந்தோம்னா இந்த மாதிரி அனுபவங்களுக்குலாம் நாம கடந்து வருவோம். அப்பதான் நாம பார்ப்போம் இஸ்ரேலுக்கு என்ன தேவன் கொடுத்தார்னா. நின்னு கவனி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களை என்ன பண்றேன் விடுவிக்கிறேன். அந்த மாதிரி அனுபவங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார், அதுதான் நம்ம நினைவு கொண்டு வரோம், அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு இந்த மாதிரி இவ்வளவுதான் பாட படிப்பினைகள் நம்ம அங்க கொடுக்க முடியும். ஆனா அதெல்லாம் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு ஈரோத் இருந்துச்சு செங்கடலினுடைய மேற்கு கரையில, நமக்கு இருக்கு அது மாதிரி நிறைய ஈரோத் அனுபவங்கள். தேவனுக்கு தான் வாய்ப்பு, நமக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் நம்மளை விடுதலை செய்வார் ரொம்ப வல்லமையா. பாருங்க அவங்களுக்கு என்ன மாதிரி விடுதலை செய்தார், அது என்ன முன்னாடி கடலே இருந்தா பரவாயில்ல, தேவன் இயற்கைக்கு மாறான ஒரு ஒரு அற்புதம் அங்க செய்யறது நாம பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில கூட அப்படி அந்த கான்பிடன்ஸ் நமக்கு அங்க வேணும் தேவன் பட்சத்துல. அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தா கூட தேவன் நமக்கு கூட அதை செய்வார். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கே செஞ்சிருக்கிறாங்க, அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு எவ்வளவு செய்வார்? அசைக்க முடியாத அந்த விசுவாசம் நமக்கு இருக்குன்னு கண்டிப்பா தேவன் செய்வார். ஆனா தேவன் தான் செய்வார், அவர் செய்ய போறது தான் நமக்கு அந்த விடுதலை அங்க கிடைக்கும். சோ மாம்சீக இஸ்ரேலர் இக்கட்டான சூழல்ல இருந்து சிவந்த சமுத்திரம் வழியா கடந்து வந்தாங்க. அப்படி பார்த்தா பத்தாது, அவங்களுடைய இக்கட்டான சூழல் அவங்கனால தவிர்க்கவே முடியாத சூழல், அவங்க தகச்சு போய் நின்னாங்க. அப்புறம் தேவன் சமுத்திரத்தை பிளந்து கொண்டு வந்தார், சமுத்திரத்தை பிளந்து. இப்படி பார்க்கணும்னா அவங்கனால முடியவே முடியலங்கிற சூழல்ல தேவன் செய்யறார் அவருடைய வல்லமை கிருபை காண்பிச்சு நம்ப முடியாத அற்புதம். அப்படியே திட்டம் நமக்கு அப்ளை ஆகும். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தருணங்கள் வரலாம், வரும். ஆனால் தேவன் மூலம் தான் அந்த விடுதலை அங்க நம்ம கிடைக்கும் சகோதர சகோதரிகளே. அப்ப நாமும் கூட அந்த விடுதலை நினைச்சு அவரை துதிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும், இருப்போம். ஆனா இந்த அனுபவங்கள் நமக்கு அங்க இருக்கும் என்று நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அது என்ன மாதிரி அனுபவம்னா தேவன் தான் நம்மை விடுதலை செய்வார் அந்த மாதிரி அனுபவங்கள். அது மாதிரி சூழல் வந்துச்சுன்னா சோர்ந்து போயிட வேண்டாம். ஒரு ஒரு தீர்வும் தெரிய மாட்டேங்குது பிரச்சனைக்கு, ஒரு நம்பிக்கை கீற்று கூட கண்ணுக்கு புலப்பட மாட்டேங்குது, யாராவது மூலம் ஒரு ஒத்தாசை வரும் வரமாட்டேங்குது, நமக்குள்ள கூட ஒரு ஐடியா தோண மாட்டேங்குது, எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறோம், அப்படியே இருக்க வேண்டும். தேவன் ஏற்ற சமயத்தில் அவருடைய விடுதலை தான் நமக்கு அங்க மீட்பு. அந்த மாதிரி தருணங்கள் நமக்கும் கூட அங்க இருக்கும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஆனா பாருங்க, அவங்க சீக்கிரத்திலேயே தேவனை முறுமுறுக்க கூட அங்க அங்க அவங்க ஆரம்பிச்சது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது இது ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு வல்லமையான ஒரு மீட்பு தேவனுடைய கரத்துல அவங்க பார்த்து கொஞ்ச சீக்கிரத்திலேயே அவங்க தேவனுக்கு விரோதமா அங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சது. சோ இதே போன்ற குணம் நமக்கும் இருக்கும், நம்மளுடைய சூழல் கூட வரும். சோ இதெல்லாம் பார்க்கும் போது இனிமேல் அந்த மாதிரி சூழல் வந்துச்சுன்னா இது இனிமேல் கூறும். நான் தேவன் ஆச்சரியமா நமக்கு வல்லமையா வழி நடத்திருப்பார். ஒரு பிரச்சனைகள் இருந்து இது நாள் வரைக்கும் கூட நீங்கெல்லாம் அனுபவம் வாங்கியிருப்பீங்க, அந்த மாதிரி அனுபவங்கள் நினைச்சு பார்க்காத மீட்பு வாங்கியிருப்பீங்க, நீங்களும் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம் வனாந்திர யாத்திரையில நீங்க இருந்திருக்கிறீங்க என்று சொல்லும் போது இந்த அனுபவங்கள் ஓரளவுக்கு நீங்க சந்திச்சிருப்பீங்க, கண்டிப்பா அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நமக்கே தெரியும் தேவனுக்கு அப்ப நம்ம எப்படி இருந்திருக்கணும், ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருந்திருக்கணும். ஆனா நம்ம மனசே இப்ப கூட சொன்னோம், நிறைய சமயங்கள உடனே நம்ம தேவனுக்கு என்ன பண்ணிடுக்கிறோம், நன்றி இல்லாதவங்களா அவரை நோக்கி முறுமுறுத்து இருக்கக்கூடிய ஜனங்களா கூட இருப்போம், அவர் பிரியப்படாத காரியங்கள் கூட செஞ்சிருக்கோம். அதுதான் இந்த மாம்ச சுபாவத்தினுடைய தன்மை, அது உள்ளுக்குள்ள இருந்து தானாது வரும் அந்த ஒரு புத்தி, நமக்கு நன்றி இல்லாத புத்தி, அது அது நமக்குள்ள அங்க இருக்கும், அது நம்ம எதுவுமே அங்க செய்ய முடியாது சகோதர சகோதரிகளே. ஆனா மாம்ச இஸ்ரேல் பாக்குறோம் தேவன் அவங்க அந்த மாதிரி முறுமுறுத்த போது அவங்கள ஒண்ணும் செய்யல, இரக்கம் காண்பிச்சார், இரக்கம் காண்பிச்சு அவங்களுக்கு கிருபை அளித்தது நம்ம அங்க பாக்குறோம். நமக்கும் கூட இருக்காது, நாம கூட நன்றி இல்லாதவங்களா உண்மை இல்லாதவங்களா, நம்முடைய மாம்சம் எதிர்பார்க்கிற நம்முடைய பழைய விருப்பங்கள் இச்சைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம், அப்படி கொடுத்ததின் மூலம் பாவத்துக்கு ஊழியக்காரர்களா இருந்திருப்போம் மாம்சீக இஸ்ரேல் போல. ஆனா அவங்கள தேவன் மன்னிச்சு இரக்கம் காண்பிச்சு அந்த இரக்கத்தை நீடித்தது போல நமக்கும் தேவன் மன்னிச்சு இரக்கம் காண்பிச்சு இரக்கத்தை நீடித்திருப்பார். ஆனா இங்க ஒரு படிப்பினை இருக்கு, தேவன் மாம்சீக இஸ்ரேல இருக்கலாம் அந்த மாதிரி அவருடைய இரக்கத்தை நீடிச்சது ஒரு அளவுக்கு தான் நீடிச்சா, எது வரைக்கும்னா நம்ம பின்னாடி பார்ப்போம், காதேஷ் பர்னையாவுக்கு அவங்க போற வரைக்கும் அவங்க சகிச்சு பொறுத்தா, எல்லாவற்றையும் சகிச்சு பொறுத்தா, இரக்கத்தின் மேல இரக்கம் காமிச்சா, கிருபையின் மேல கிருபை காமிச்சார், அவங்களும் கண்டுக்காம இருந்தாங்க தேவன் நமக்கு என்ன போன முறை இரக்கம் காமிச்சார் இந்த முறையும் காமிப்பார். அந்த மாதிரி மனதில் அவங்க மேலும் மேலும் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா இது வரைக்கும் காதேஷ் பர்னையா வரைக்கும் தான், காதேஷ் பர்னையால தேவன் நீங்க ஒண்ணு காணனுக்குள்ள வேணாப்பா, நீங்க எல்லா வனாந்தரத்திலயும் செத்து மடியணும், உங்க சந்ததி வேணா நான் கொண்டு போறேன், சுத்து போய் 40 வருஷம் சுத்து வனாந்தரம் அனுபவிச்சேன். நம்ம வாழ்க்கையில கூட அப்படி நன்றி உள்ளவங்களா இருந்திருக்கணும், உண்மை இல்லாதவங்களா இருந்திருக்கணும். ஆனா இது ரெண்டையும் காண்பிக்க தவறி மன கடினத்தை நிமித்தம் தேவனுடைய கிருபையை விருதாவாக நாங்கள் நினைத்திருக்கலாம், நினைத்திருந்த போதோ தேவன் கிருபை செய்திருக்கலாம், இரக்கம் செய்திருக்கலாம். ஆனா சகோதர சகோதரிகளே அது நீடிக்கும் என்று நம்ப வேண்டாம், அது ஒரு லெவலுக்கு தான் தேவன் அதை கொடுக்கறாங்க. ஒரு லெவல்ல தேவன் நம்ம கூட நீங்க பரமக்கானனுக்கு பாத்திரவான்கள் அல்ல சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அது நமக்கு அங்க ஒரு சின்ன லெசன் இருக்கு. வசனம் வாசிங்கன்னா எபிரேயர் 3:12 பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு பாருங்க விலகுவதற்கு ஏதுவான பாருங்க அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களிடத்துல இல்லாம நீங்க பார்த்து சொல்லுங்க. ஏன்னா சில சமயங்கள் அப்படி நம்ம மனம் கடினமாகும். சோ ரெண்டே வழி தான் இந்த பாடம் கொடுக்கும் போது சகோதரர் சொல்றார், நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு, தேவனை நினைச்சு நம்மை மறக்கணும், நாம நம்முடைய சுயத்தை மறக்கணும், அல்லது சுயத்தை நினைவுல வச்சுட்டு தேவனை மறக்கணும். இந்த ரெண்டு வாய்ப்பு தான் நமக்கு இருக்கு. முத வாய்ப்பு என்கிறது அது விசுவாசம், கீழ்படிதல், உண்மை, அதற்கே உரிய பலன் நமக்கு கிடைக்கும். தேவனை நம் மனதில் வைத்துட்டு நம்முடைய சுயத்தை மறந்து இந்த பூமியில ஜீவிக்கிறது அது நல்லது. ஆனா ரெண்டாவது தேவன் கொஞ்சம் கூட விரும்புறது இல்லை, அவரை மறந்துட்டு நம்முடைய சுயத்தை வந்து பிரதானமா மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவது இஸ்ரேலர்கள் அப்படித்தான் பண்ணாங்க. நிறைய சமயங்கள்ல தேவனுடைய அளவில்லாத அன்பு கிருபை இறக்கம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு அவங்க எதையே தான் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. தங்களுடைய சுய விருப்பம், தங்களுடைய சுய நலனு, தங்களுடைய சுய சந்தோஷம், தங்களுடைய சுய திட்டங்களையே உயர்த்தி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஒரு பாயிண்ட்ல தேவன் அவங்க எல்லாம் வனாந்தரத்துல விழுகணும்னு நினைச்சிருக்காங்க. சோ அப்ப நமக்கு கூட அந்த ரெண்டு வாய்ப்புகள் தான் அங்க இருக்கு. சோ அவங்க ஏன் வந்து மேற்கு கரையில சந்தோஷமா தேவனை நோக்கி நன்றியோடு துதிச்சு பாடுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஆமா அவங்க கிழக்கு கரையில இருக்கும் போது தேவனை நினைச்சு சுயத்தை மறந்துருந்தாங்க. அந்த விசுவாசத்துக்கு ஒரு பலன் இருந்துச்சு. செங்கடல் வழியா அவங்க கடந்து மேற்கு கரைக்கு வந்து அங்க அடைஞ்சாங்க. சோ கிழக்கு கரையை வந்து அடைஞ்சாங்க. சோ கொஞ்ச நேரம் தங்களை தங்கள் சுயத்தை விட்டுட்டு தேவனை நினைவுல வச்சிருக்காங்க. அதுக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் தான் அதுவும். நமக்கு கூட அதே தான், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போல தான். சோ அவர்கள் அங்க மோசேயினுடைய பாட்டு பாடினாங்க, நாமும் கூட மோசேயினுடைய பாட்டு பாடணும் இல்லைங்களா? வசன வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8:5. வெளிப்படுத்தின விசேஷம் 8:5. அதுதான் வருதுங்களா? 15 படிங்க. அவர்கள் பாருங்க, அங்க சபை பற்றி பேசும் போது அவங்க யாருடைய பாட்டு பாடுறாங்க? மோசேனுடைய பாட்டு அங்க பாடுறாங்க. சகோதர சகோதரிகளே, இது என்னன்னா, நம்ம கூட அந்த மாதிரி பாட்டு பாடணும். மோசே பாட்டு, தேவனை துதிச்சு. சோ அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்தை மறந்து தேவனை நினைவு கூற வேண்டிய ஜனங்களா அங்க நம்ம அங்க இருக்கணும். சில படிப்பினைகள் நம்ம அவங்கள்கிட்ட இருந்து நம்ம அங்க பெற்றுக் கொள்ளுகிறோம். சோ இது அவங்க ஈரோத்துல இருந்து செங்கடல் வழியா மேற்கு கரைக்கு வந்து நின்னதுல அவங்களுடைய அனுபவங்கள். சோ அதுல நமக்கு ஒரு சில இணை இருக்கிறது பாக்குறோம், இணையான அனுபவங்கள் இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்போ அங்கதான் அவங்க எங்க வந்தாங்க என்று பாக்கணும்னா, அங்க இருந்து அவங்களை தேவன் மோசை மூலம் அவங்களை எங்க வழி நடத்தினார்னா, வசன வாசிங்க, 3 பிரயாணமா போய் அவர்கள் எங்க போய் சேர்ந்தாங்கன்னா, யாத்ராகமம் 15:22. பாருங்க அவங்க எங்க போயிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷூர் வனாந்திரத்துக்கு அவங்க அங்க போனதாக நாம பாக்குறோம். பாருங்க, அவங்க செங்கடல் கடந்தாச்சு, மேற்கு கரைக்கு வந்தாச்சு. மேற்கு கரையிலிருந்து மோசே அவங்களை எங்க வழி நடத்தினார்னா, 3 பிரயாணமாக ஷூர் வனாந்திரத்துக்கு போய் அங்க சேரம். என்னது இந்த இடம் ஷூர் வனாந்திரம் சகோதர சகோதரிகளே? பாருங்க, இந்த ஷூர் வனாந்திரத்துக்கு இவங்க எவ்வளவு நாள் பிரயாணம் போயிருக்கிறாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லலாம், மோசே ஆரோன் பார்வோன் கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பம் வச்சாங்க? நாங்க எகிப்தை விட்டு நாங்க எங்க போகணும்? வனாந்திரத்துக்கு போகணும். வனாந்திரத்துக்கு போய் நாங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு பலி செலுத்தணும் கேட்டாங்க. சோ அந்த 3 பிரயாணமா போய் அந்த பலி செலுத்துறது தான் அவங்களுடைய விண்ணப்பம். இதுதான் அடிக்கடி அந்த மோசே ஆரோன் போய் அங்க பார்வோன் கிட்ட அங்க கேட்டு கொண்டது நாம அங்க பாக்குறோம். இது யாத்ராகமம் 3:18 வாசி. ரொம்ப கிளியரா அங்க சொல்றாரு, எங்களை நீங்க அனுமதிங்க, நாங்க வனாந்திரத்துல 3 பயணம் பண்ணி போய் தேவனுக்கு என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். இதுதான் அவங்களுடைய ரெக்வஸ்ட், வேண்டுகோளா இருந்துச்சு பார்வோன் கிட்ட. சரி, இது எதுக்கு இங்க நினைவு படுத்துறோம்னா, பாருங்க இவங்க செங்கடல்ல கடந்து வந்ததுக்கு அப்புறம் மூணு நாள் பயணம் செஞ்சு போய் சேர்ற இடம் வந்து என்னவா இருக்குது? ஷூர், ஒருவேளை இவங்க அந்த வனாந்திரம், வனாந்திரம்னு சொன்னாங்க பாத்தீங்களா பார்வோன் கிட்ட, அவங்க எந்த வனாந்திரத்தை தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க? இந்த ஷூர் வனாந்திரம் தான் அங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த ஷூர் வனாந்திரத்துல தான் நாங்க போய் தேவனுக்கு என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். பாருங்க அதுக்கு எவ்வளவு பயணம் சொல்றாங்க அவங்க, மூன்று நாள் பயணம். இங்க கூட எவ்வளவு நாள் சொல்லப்பட்டிருக்குது, மூன்று நாள் பயணம் செய்து அவங்க ஷூர் வனாந்திரத்துக்கு அங்க வந்து இருக்கிறது பார்க்கணும். இந்த வனாந்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஏதாம் வனாந்திரம் கூட பேர். வசனம் நீங்க என்ன முப்பத்தி மூணு எட்டு வாசிங்க. பாருங்க இந்த ஏதாம் வனாந்திரம், ஒரு இடத்துல ஷூர் வனாந்திரம், இன்னொரு இடத்துல ஏதாம் வனாந்திரம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே அந்த அவங்க செங்கல கடந்து மூணு நாள் பயணம் பண்ணி போய் செஞ்ச இடம் என்று சொல்லு. So Shore wilderness, the wilderness of Shore, the wilderness of Etham, ரெண்டுமே ஒண்ணு. ஏதாம் வனாந்திரம் ஷூர் வனாந்திரமும் ரெண்டுமே அங்க ஒண்ணு என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா இங்கதான் அவங்க என்ன செலுத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க பார்வன் கிட்ட, கர்த்தருக்கு பலி செலுத்தணும் என்று கேட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு, ஷூர் வனாந்திரம் வந்தாங்க, அதாவது ஏதாம் வனாந்திரம் வந்தாங்க, மூன்று நாள் பயணம் செய்து இங்க வந்து பலி செலுத்தணும்னு தான் பார்வோன் கிட்ட கேட்டாங்க. ஆனா நெஜத்துல தேவன் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தா, ஷூருக்கு வந்தாங்க, ஏதாமுக்கு வந்தாங்க. வந்து அவங்க அங்க ஏதாம்ல, ஏதாம் வனாந்திரம் ஷூர் வனாந்திரத்துல என்ன பண்ணுனாங்கன்னா, பலி செலுத்தல, மாறாக வசனவாசிங்க யாத்திராகமம் பதினஞ்சுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு. பலி செலுத்தணும்னு கேட்டுக்கொண்ட அந்த ஜனங்கள் இப்ப அதே போல மூணு நாள் பயணம் செஞ்சு அவர்கள் பலி செலுத்தும்படியாக கேட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்த போதோ கர்த்தரை பற்றி நினைக்கல, பலி செலுத்துறது பற்றி நினைக்கல. அவங்க அங்க என்னதான் செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல தண்ணியே கிடைக்கல, ரொம்ப தாகம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு தண்ணி கிடைச்சது, ஒரு ஊற்று கண்டுபிடிச்சு அந்த மாறா தண்ணி பார்த்து குடிக்கும் போது அது கசப்பா இருந்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, மோசேக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க. அதாவது இப்பதான் அவங்க தேவன் அவங்கள ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சுமந்த சமுத்திரத்தை கடந்து செல்லும் படிக்கு வல்லமையா வழி நடத்தினான், அதெல்லாம் பார்த்தான். மூணு நாள் தான் ஆச்சு, பலி செலுத்த வேண்டிய இடம் வந்துச்சு, கர்த்தரை நினைச்சு கர்த்தருக்கு. ஆனா ரெண்டும் செய்யல. இவங்க இப்ப யார மறந்துருக்கிறாங்க, கர்த்தரை மறந்தாச்சு, கர்த்தருக்கு உரியவைகளை மறக்கப்பட்டாச்சு. இப்ப இவங்க மைண்ட்ல எது வந்து நிக்குது பார்க்கிறோம், சுயம் வந்து நிக்குது. எங்களுக்கு தண்ணி தாகம், எங்களுக்கு தண்ணி அங்க வேணும். அதுதான் சகோதரர் ரொம்ப அருமையா எழுதுறாரு இங்கிலீஷ்ல, இந்த மாம்ச சுபாவத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். எவ்வளவு ஒரு கீழத்தரமான ஒரு நிலைமை பாரு. தேவனை நினைச்சு சந்தோஷப்பட்டு நம்பிக்கை கொள்ளணும், விசுவாசிக்கணும்னா அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்கு, பயங்கரமான காரணங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் மாம்சம் சிந்திக்காது. மாம்சம் என்னதான் நினைக்கும், இந்த மனித சுபாவம்னா முதல்ல தன்னை பற்றி தான் அது யோசிக்கும், தன்னுடைய சுயத்தை பற்றி மாத்திரமே அங்க நிக்கும் என்று அங்க நாம பார்ப்போம். கிட்டத்தட்ட இவங்க விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா சிவந்த சமுத்திரம் ரெண்டா போறத பார்த்திருக்கிறாங்க, மூணு நாள் தான் ஆச்சு, தண்ணி கிடைக்காட்டி என்ன பிரச்சனையா? எப்பேற்பட்ட தேவன், நம்மை வழி நடத்தின தேவன், நமக்கு தண்ணி கொடுப்பார்னு சொல்லி அந்த உச்சபட்ச விசுவாசத்தை காமிச்சிருக்கணும் இந்த தருணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் சகோதர சகோதரிகளே. ஆனா பழையபடிக்கு அந்த மாம்சம், அந்த உலகம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து எந்த அளவுக்கு போறாங்கன்னா ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள போறாங்க. ஏன்னா அந்த கிரியை வந்து அப்படிப்பட்ட கிரியை, மரண இருளின் பள்ளத்தாக்குல பார்க்கிற கிரியை தான். அவிசுவாசம் மோசேக்கு விரோதமா அங்க முறுமுறுக்கிறது எல்லாம் அங்க பார்க்க. ரொம்ப சிம்பிளா அந்த பிரதரு ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றனா, வேர் காட் சுட் பி என்த்ரோன்ட் இன் த ஹார்ட் செல்ஃப் இஸ் சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய இருதயத்துல தேவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கணும், ஆனா தேவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்க வேண்டிய அவங்களுடைய இருதயத்துல அவங்களுடைய சுயம் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்குது. இதுக்கு மேல நம்ம அந்த பாயிண்ட் அங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க கண் பார்த்த காட்சி இப்போ எல்லாம் மறந்திருக்கிறாங்க தங்களுடைய சுயத்துக்காக. தேவன் இல்ல அவங்க இருதயத்துல, சுயம் அங்க இருக்குது. சகோதர சகோதரிகள், இஸ்ரேல் தேவனை அங்க மறந்திருக்கிறாங்க, தங்கள் சுயத்தை மாத்திரம் அவங்க அங்க நினைவு கூர்ந்திருக்கிறாங்க என்று நம்ம அங்க பாக்குறோம். ஏன் இது தேவன் இப்படி செஞ்சிருக்கிறார்? தேவன் வந்து அந்த மாறா தண்ணி நல்லா குடிக்கும் வண்ணமாகவே கூட வச்சிருக்கலாம், அதெல்லாம் ஒரு நாள் முடியும். ஆனா அப்படி கூட தேவன் அது செய்யல, அப்படித்தான் அனுமதிச்சிட்டாரு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் இந்த மாதிரி சூழல்ல கூட அவரை உண்மையா நினைவு கூறுகிறவர்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க முன்னேறி செல்லக்கூடிய படிக்கட்டுகளா இருக்கும். ஒரு விசுவாசத்துக்கான பரீட்சையா இருந்து அதுக்கு மத்தியில விசுவாசம் காண்பிப்பாங்க, அது அவருக்கு தெரியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஆனா இஸ்ரேல் வந்து அந்த ஒரு விசுவாசத்தை அவர்கள் வந்து அங்க காண்பிக்கல என்பது நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ தேவன் அவங்கள மன்னிக்கிறார் இந்த இடத்துலயும் பாருங்க. அவங்க இங்க அங்க என்ன சொல்லலாம், நம்ம மோசேக்கு விரோதமா தான் முறுமுறுத்தாங்க, ஆனா அது உண்மையிலே யாருக்கு விரோதமா முறுமுறுத்தது? தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தது. ஆக்சுவலா இது எத்தனாவது முறையா அவங்க முறுமுறுக்கிறாங்க? மாறாவல தண்ணி கசப்பா இருந்ததுக்காக முறுமுறுக்கும் போது இது எத்தனாவது முறுமுறுப்பு? 3வதா 2வதா? இதுக்கு முன்னால் எங்க முறுமுறுத்தாங்க? சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்துட்டு, எங்களுக்கு எகிப்துல சவக்கூலி இல்லையா, எங்களை வனாந்தரத்துல புதைக்கிற்கு கூட்டிட்டு வந்தியா, அங்க முறுமுறுத்தாங்க இல்லைங்களா? நான் கரெக்டா சொல்றேன்னா? ஆமா. இப்போ எங்க மாறாவுல வந்துட்டு அங்க முறுமுறுக்கிறது அங்க பார்க்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சோ இப்போ அங்க நாம பாக்குறோம் என்ன என்ன ஆச்சரியம் பாருங்க. முதல்ல தண்ணி கிடைக்கல, ரொம்ப தாகம் ஆயிடுச்சு, முறுமுறுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒரு தண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. பாரு, தண்ணி கண்டுபிடிச்ச உடனே தண்ணியே இல்லாத வனாந்தரத்துல பாலைவனத்துல தண்ணி கிடைச்சா என்ன பண்ணணும்? கண்டிப்பா சந்தோஷப்படணும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு கூட நன்றி சொல்லணும் இல்லைங்களா தேவனுக்கு? ஆனா தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் அது தண்ணிய வாயில வச்சு பாக்குறாங்க, அது எப்படி இருக்குது? கசப்பின உடனே என்ன என்ன பண்றாங்க? உடனே முறுமுத்துறாங்க. சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நியாயமா பார்த்தா அவங்க அங்க தேவனுக்கு நன்றி சொல்றதுக்கு காரணம் இருக்கணும், இருக்குது. ஏன்னா தண்ணியே இல்லாத இடத்துல என்ன கிடைச்சிருக்குது? ஆனா அந்த தண்ணியில ஒரு சின்ன கஷ்டங்கள் இருக்குது, ஆனா அது கூட அவங்க என்ன பண்றது இல்ல, பொறுக்கிறது இல்ல, உடனே தேவன்கிட்ட அங்க முறுமுறுக்கு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு சகோதரர். இது நம்ம பார்க்கணும். சில சமயங்கள் நமக்கு சோதனைகள் வரும், அந்த சோதனைகள்ல தேவனுடைய வழிநடத்துதல் ஓரளவுக்கு நமக்கு சமாதான மாறுதல் கொடுத்தா அதோட நம்ம மனசு என்ன பண்ணணும், போதுங்கிற ஒரு மனசுல இருக்கணும். மற்ற கஷ்டங்கள் மற்ற ஏமாற்றங்கள் எல்லாம் இந்த ஒரு பாதையில இருக்கக்கூடிய சில சோதனைகள் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் நமக்கு வேணும். மாறாக எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி வரணும்னு நினைக்கிறது வந்து உண்மையிலேயே இந்த வனாந்திர பிரயாணத்துல பிரயாணம் பண்ற ஒருத்தருடைய நல்ல மனநிலை அல்ல. இது வனாந்திர பிரயாணம், கஷ்டங்கள் தான் இருக்கும். அந்த கஷ்டங்கள் மத்தியில தேவனுடைய வழிநடத்துல ஒரு சிறு ஆசீர்வாதங்கள் சிலாக்கியங்கள் கிடைச்சா அதுவே அவருக்கு நன்றி சொல்லக்கூடியத கூட காரணமா இருந்துட்டு அதோடு நம்ம முன்னேறி சொல்லணும். ஆனா இஸ்ரேல் சின்னங்களே அது கூட அங்க செய்யல என்று பார்க்கிறோம். ஆனா தேவன் மறுபடியும் இரக்கம் காண்பிச்சு அவங்க முறுமுறுப்ப கருத்துல கொல்லல, மோசேக்கு கட்டளையிடுறார், அவர் மரத்தை எடுத்து என்ன பண்றாரு, மாறாவில் போடுறார், உடனே தண்ணி என்ன ஆயிடுது அவங்களுக்கு, தித்தி பாகுது. வசனம் வாசிங்க 15வது அதிகாரம் 25வது வசனம். ஆமாம், சோ அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. சோ தேவனுடைய இரக்கம் அந்த அன்பு அவங்க மேல இப்ப கூட அங்க இருக்கிறது நாம பார்க்கலாம். ஆனா ஜனங்கள் அங்க தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து இருக்கிறாங்க. இருந்த போதும் தேவன் அவங்களுக்கு இந்த ஒரு அன்பு அங்க காண்பிக்கிறான். சோ இதை நாம அங்க கவனிக்கிறோம். சோ நம்முடைய வாழ்க்கையில கூட இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் தேவன் அனுமதிப்பார். சில சமயங்கள்ல கசப்பான ஒரு சூழல்கள் அனுபவங்கள், ஆனா அதுக்கு மத்தியில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கூட அங்க பார்ப்போம். சகோதரர் எப்படி ஒப்புப்படுத்தி சொல்றாருன்னா, அங்க அவங்க பார்த்தா அந்த ஊற்று, அந்த ஒரு ஒரு ஊற்று எதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய இந்த ஜீவியம், நம்முடைய ஜீவன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கூட நிறைய கசப்புகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான். ஆனா என்னைக்கு அந்த மரம், கர்த்தர் இயேசுனுடைய கல்வாரி சிலுவைக்கு ஒரு அடையாளம், இன்னைக்கு அந்த சிலுவை நம்மளுடைய வாழ்க்கையில வந்துச்சோம், கர்த்தர் இயேசுனுடைய பலி நமக்காக அங்க ஏற்படுத்தப்பட்டுச்சோ, அந்த நம்முடைய கசப்பான வாழ்க்கை கூட என்ன ஆயிடுது, தேவன் கிருபையில அங்க மதுரமா தான் அங்க ஆயிடுது. ஆனா இதுக்கு நன்றி சொல்லணும் நாம அங்க தேவனுக்கு என்று நாம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், நாளுக்கு நாள் இதன் மூலம் நம்ம தேவன் இடத்துல நெருங்குவதற்கு நமக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணியே இல்ல முறுமுறுத்தாங்க, தண்ணி கசப்பா இருந்துச்சு முறுமுறுத்தாங்க, அப்புறம் தண்ணி மதுரமாச்சு சந்தோஷமா தண்ணிய குடிச்சிட்டாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, அங்க நம்ம வசனம் வாசிச்சோம்னா, தேவனுக்கு நன்றியோ தேவனுக்கு ஒரு துதியோ அந்த வசன பகுதியில நாம பார்க்க முடியாது. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தேவனுக்கு அவங்க நன்றி சொல்லிடுக்கணுமா சொல்லிடுக்க கூடாதா? சொல்லிடுக்கணும். அவங்கள துதிச்சிருக்கணுமா துதிச்சிருக்க கூடாதா? துதிச்சிருக்கணும். ஆனா அவர்கள் துதித்த மாதிரியோ நன்றி சொன்ன மாதிரியோ அங்க ஒரு வசனத்துல எங்கேயுமே நாம அங்க பாக்கல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மாம்சேக இஸ்ரேலினுடைய அந்த பலகீனங்கள் நம்ம கவனிக்கும் போது, அந்த வனாந்தரத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இரக்கம், மாராவின் தண்ணீர் மதுரமானது, ஆனா ஒரு நன்றி கிடையாது. சோ இது பார்க்கும் போது ஆவிக்குரிய நமக்கு கூட பயம் இருக்கணும். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய இரக்கம் அன்பு அளவில்லாம காண்பிக்கும் போது நம்ம இப்படி இருக்க முடியாது. நம்ம அந்த நன்றி உள்ள ஜனங்களாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகள். அது நம்மளுடைய ஒரு கடமை. ஒரு மன்னால பிரதர் அழகா சொல்லுவார், நமக்கு இப்படி எல்லாம் வந்து எப்ப எல்லா சோதனைகள் வருதோ நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், எப்ப எல்லாம் வந்து நம்ம தோத்து போறோமோ அப்ப கூட தேவன்கிட்ட என்ன பண்ணோம், ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், எப்ப எல்லாம் ஆசீர்வாதங்கள் வாங்குறோமோ அது கூட எதுக்கான தருணம் தான், தேவனிடத்துல நம்முடைய நன்றியின் துதிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான். என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் நாம நன்றி சொல்லணும், என்ன ஆசீர்வாதம் நாம வந்துட்டு எப்படி நினைச்சிருவோம் தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தேவன் கூட்டிட்டு வந்துட்டார், அவர் தான் வழி நடத்தினோம், அவர் வழி நடத்துறார், அது அவர் கடமை, அவர் செய்வார், நம்ம எதுக்கு ஸ்பெஷலா நன்றி சொல்லணும், அந்த மாதிரி எண்ணம். சோ நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்க முடியாது. அதுதான் அங்க சகோதரங்க சொல்றாங்க. இது நம்ம இந்த பாயிண்ட் படிக்கும் போது கொஞ்சம் சீரியஸாவே திங்க் பண்ணலாம். சின்ன சின்ன ஆசீர்வாதம் வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நன்மையான எந்த ஈவும் யாருக்கிட்ட இருந்து தான் வரும். அப்போ எந்த ஈவும்னா என்ன, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மூணு வேளை சாப்பாடு கூட யாருடைய ஈவு தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கு சாப்பிடும் போது ஜெபத்துக்குன்னு என்ன பண்றோம், ஒரு 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 நன்றி என்ன பண்றோம், அந்த அந்த ஆகாரத்துக்கு என்று ஒரு நன்றி ஜெபம் அங்க ஏறெடுக்கிறோம். எல்லாம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணும் போது என்ன பண்றீங்க, சாப்பாடுக்கு நன்றி சொல்றீங்களா இல்ல அறுவடை பத்தி ஜெபம் பண்றீங்களா? அது ரொம்ப முக்கியம். சோ அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. டைனிங் டேபிள்ல உட்காருறீங்க அப்படின்னா, நம்ம பிளேட் வச்சுட்டு ஆகாரத்துக்கு முன்னாடி உட்காரோம்னா அது தேவனுக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்ல வேண்டியிருக்கும். அது கூட தேவன்கிட்ட இருந்து வாங்கி கொண்டிருக்கிற ஈவ். இந்த வனாந்தரத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற ஆகாரம் சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு அங்க உடனே ஒரு நன்றி இருக்கும். பிரதர் அதுக்கெல்லாம் நல்ல பாயிண்ட் சொல்லுவார் பிரதர் அசல். அந்த ஆகாரம் கூட தேவனுக்காக பலி செலுத்துற விதத்துல பயன்படுத்தப்படணும். அந்த ஆகாரத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட சக்தி யாருக்கு தான் பயன்படுத்தணும், நமக்கு தேவனுக்கு தான் பயன்படுத்தும். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அது போல சகோதர சகோதரிகளே, பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய ஆகாரங்களுக்காக நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற அனுகூலமான வழி நடத்துதல், நீங்க வீட்டுல இருந்து எதுவுமே ஆகா நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல. மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது இங்க இருந்து எந்த ஆபத்தும் இல்லாம நீங்க போவீங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல நம்ம பாக்குறோம் எவ்வளவு ஜனங்களுக்கு என்னென்ன நடக்குது, அதெல்லாம் சில சமயங்கள்ல பர்சனல் நம்ம கூட உட்காந்து யோசிச்சு போகும். ஏதோ தேவனுடைய கிருபையில தான் பஸ்ல ஏறோம், நம்பிக்கையா பஸ்ல இருந்து இறங்குறோம், ஆரோக்கியமா வரோம் போறோம், எந்த தொற்று நோய் பாதிக்கிறது இல்ல போறோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சகோதர சகோதரிகளே, சாதாரண ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, விசேஷித்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்குமே நன்றியுள்ள சின்னங்களா நாம அங்க இருக்கணும். ஆனா அங்க மாம்சீக இஸ்ரேலர் அங்க பார்க்கும் போது அது ஏதோ தேவன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார் என்பது போல நன்றி அது நன்றி தெரிவிக்காம அவங்க இருந்து கொண்டது அது தப்பு. ஆக்சுவலா மாறால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, உண்மையிலே ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, மாறா தண்ணீர் மதுரமானது ஆசீர்வாதம், ஆனா அது மதுரமானதுக்கு முன்னாடி அது கசப்பா இருந்தது என்ன, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய விசுவாசத்துக்கான பரீட்சை சோதனை. சோ ஒரு சோதனை எதிர்கொண்டாங்க, சோதனை என்னவா மாறிச்சு, ஆசீர்வாதமா மாறிச்சு. இவங்க நன்றி சொன்னா எதுக்கு எதுக்கும் சொல்லணும்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கும் நன்றி சொல்லணும், எதுக்கும் சொல்லணும், சோதனைகளுக்கும் நன்றி சொல்லணும். அந்த லெசன் நம்ம நம்ம வாழ்க்கையில இருக்கு. சோ நமக்கு தேவன் சில சோதனைகள் கொடுத்தா அதுக்கு கூட நாம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த சோதனைகள் எல்லாம் தரப்படுவதனுடைய தெய்வீக நோக்கம் என்னன்னா, நம்ம அவருடைய மணிகள்ல ஒரு மணியாக மாற வேணும். சோ நம்மளை தேவனுக்கு உகந்தவர்களா மாற்றக்கூடிய இந்த சோதனைகள் தேவன் அனுமதிச்சா அதுக்கு கூட என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம், நாம நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கும். இதெல்லாம் பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பரிபூர்ணத்தை நாம வந்து கூடிய சீக்கிரத்துல பெற்றுக்கொள்ளணும். ஏன் நம்ம சொல்றோம்னா, இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் ஒருவேளை எந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிடுப்போம்னா, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஜனங்களா இருக்கும். ஆனா அதுல கூட நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்றி சொல்றோமா அப்படின்னா, நம்ம கூட என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் அட அதெல்லாம் தேவன் சாதாரணமா செய்யறது தானே விட்டுடுப்போம். ஆனா அந்த நிலைமை மாறி ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூற பக்கம் வரணும் நமக்கு. நெக்ஸ்ட், நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிச்ச கசப்புகள் அனுபவம், அந்த உபத்திரம், அந்த என்னது சோதனைகள், இது எல்லாவற்றுக்கு கூட என்ன பண்ண வேண்டிய முதிர்ச்சி நம்ம பெறணும்னா, நன்றி ஏறெடுக்க வேண்டிய ஒரு மனநிலைக்கு வரணும். நம்ம விசுவாசிக்கிறோம், அது கொஞ்சம் உயர்ந்தபட்ச முதிர்ச்சி. ஏன்னா இந்த சோதனைகள் எல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துற சோதனைகள், அதன் மூலம் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் நமக்குள்ள நடக்குது, நடந்து நிறைவேறி இருக்குது. அது உணரும் போது தான் அதுகளுக்காக நம்ம நன்றி சொல்ல முடியும். இல்லாட்டி சோதனைகளுக்காக புலம்புவோம், முறுமுறுப்போம், சில சமயங்கள் சோர்ந்து போவோம். ஆனா இந்த ஒரு குணம் இருக்கும். இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்த்தோம்னா, மாறா அவங்க தேவனை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச சோதனைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நன்றி செலுத்த வேண்டிய இடம் செய்யல. இது அவங்க செய்த தப்பு, இது நம்முடைய வாழ்க்கையில இது நாம அங்க செய்யக்கூடாது, அதுதான் விஷயம். சரி, மாறா கடந்து அவங்க எங்க போறாங்கன்னா, எங்க போறாங்க, ஏலீம், ஏலீம் அங்க போறாங்க. ஏலீம்ல அவங்க என்ன பாக்குறாங்க, 15:27 வாசிங்க. அங்க எவ்வளோ எவ்வளோ 12 நீரூற்றுகள், 70 பேரீச்சை மரங்கள். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் இதனுடைய அர்த்தம். ஆனா இவங்க ஏலீமுக்கு வந்தாங்க, ஏலீம்ல 12 நீரூற்று, அப்புறம் 70 பேரீச்ச மரங்கள் அங்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட இது என்ன, ஏலீம், 12 நீரூற்று, 70 பேரீச்ச மரம், எங்க, வனாந்தரத்துல. இது என்னன்னா, இதுதான் தமிழ்ல சொல்லுவோமே பாலைவன சோலை, ஓவாசிஸ் இங்கிலீஷ், இது பாலைவன சோலை, அந்த மாதிரி இடத்துக்கு வந்துருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தேவனுக்கு விரோதமா எந்த முறுமுறுப்பும் செய்யல, அது மாத்திரம் இல்ல, எந்த துதி கூட என்ன பண்ணல. ஏன்னா இவங்க ஏன் முறுமுறுப்பு செய்யலன்னா, இது வனாந்தரத்துல எப்படிப்பட்ட இடம், அவங்களுக்கு சோலை மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, தண்ணி தேவை, தண்ணி நிறைய இருக்கு, 12 நீரூற்று இருந்திருக்குது, அப்புறம் என்ன தேவை அவங்களுக்கு சாப்பாடுக்கு, எவ்வளவு பேரிச்சம்பளம் இருந்திருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க இருந்துச்சு. அப்படியே அமைதியா இருந்து செட்டில் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. மற்றபடி அவங்க நன்றி சொன்ன மாதிரியும் ரெக்கார்டு இல்ல, அதே சமயத்துல முறுமுறுத்த மாதிரியுமே அங்க ரெக்கார்டு இல்ல. ஆனா நம்ம தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நமக்கு தேவையான எல்லா சூழலும் தேவன் தந்துட்டா நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்களா, சிலர் அப்படி நினைப்போம் இல்லைங்களா. நம்ம எதிர்பார்க்கிற எல்லாமே தேவன் நம்ம வாழ்க்கையில தந்துட்டா நம்ம நிம்மதியா இருப்போம். தேவனுக்கு எப்படி இருப்போம்? உண்மையும் நன்றியும் உள்ள ஜனங்களா இருப்போம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது உண்மை, அவ்வளவுதான். சரி, நமக்கு ஒருவேளை தேவன் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தா அங்க கூட அது கூட நமக்கு எப்படிப்பட்ட சூழலாத்தா இருக்கும். சில சமயங்கள்ல பாதகமான சொல் பிரதர் ஒரு நல்ல உதாரணம் வந்து சொல்றார். அவர் யார குறிப்பிடுறாருன்னா, ப்ரொஃபசர் வெய்மான். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன், இந்த மாதிரி பைபிள் பத்தி நிறைய கமெண்ட்ரி எல்லாம் எழுதிருக்கிறார். அவரை இந்த புக்கை எழுதின சகோதரர் குறிப்பிடுறார். குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த வெய்மான் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய ஒரு நண்பர் காலேஜில் அவர் எப்படி என்ன பண்ணுவாருங்கிறத உதாரணமா சொல்லியிருக்கிறார். எதுக்கு உதாரணம்னா, சகல வசதிகளும் இருந்தா நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களா உண்மை உள்ளவங்களா இருப்போம்னு நினைச்சிடாதீங்க. எல்லா வசதியும் இருந்தும் நம்ம என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? உண்மையற்றவர்களா நன்றி இல்லாதவங்களா போறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறாங்க? சகல வசதிகளும் உள்ள இடத்துக்கு. ஒருவேளை நமக்கு கூட தேவன் அந்த மாதிரி அனுமதிக்கலாம். குடும்பம், அருமையான குடும்பம், பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருக்கு, ஆரோக்கியம் நல்லா இருக்குது. சோ தேவனுக்கு நன்மை நம்ம நன்றி உள்ளவங்களா இருப்போம் நினைச்சிட வேண்டாம் அப்படிங்கறது ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னன்னா அந்த சகோதரருடைய அந்த ரூம்மேட், காலேஜ்ல எல்லாம் ரூம்மேட் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரே ரூம்ல என்ன பண்ணுவாங்க, தங்கிக்குவாங்க. அவரு அந்த ரூம்மேட் என்ன பண்ணுவாரா, நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பயங்கர ஏற்பாடெல்லாம் செஞ்சாருங்களா. என்ன செஞ்சாராம்னா, நல்ல டேபிள் ஒன்று வாங்கி வச்சாராம் படிக்கிறதுக்காக ஒரு டேபிள். நெக்ஸ்ட் அருமையான ஒரு சேர் வாங்கி வச்சாராம், அந்த சேர்ல எப்படி வேணாலும் உட்காந்து படிக்கலாம். அப்புறம் தான் திரும்பினா உடனே புக் ஷெல்ஃப் இருக்கணும், எந்திரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சேர் வாங்கிட்டு திரும்புற இடத்துல அழகாக ஒரு என்ன பண்ணிட்டுக்கிறாரு, ஒரு புக் ரேக் ஒன்று வாங்கி ஒரு ஷெல்ஃப் வாங்கி வச்சிருக்கிறாரு. அப்புறம் டேபிள்ல ஒரு நல்ல பல்ப், அந்த பல்ப் எப்படின்னா டேபிள் பிளாக் பல்ப் தான், ஆனா அந்த வெளிச்சம் கண்ணுக்கு வந்து அடிக்காது. அந்த மாதிரி நல்லா அந்த மறைக்கிற மாதிரி நல்ல ஸ்பெஷல் பல்ப் எல்லாம் வாங்கி வச்சு அவர் அந்த டேபிள்ல உட்காந்து ஸ்டடி பண்ணும் போது ரிலாக்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக அதுக்குன்னே ட்ரெஸ் வாங்கி இருக்கு, அதுக்குன்னே செப்பல் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணாராம். யார்? சகோதரருடைய நண்பர். அவருடைய நோக்கம் என்ன? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, சூழல் எல்லாம் தனக்கு ரொம்ப சாதகமா செஞ்சு வச்சுட்டு அவர் அதே மாதிரி தான் பண்ணுவாரு. பண்ணிட்டு டெய்லி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு படிக்கிறக்கே உரிய அந்த ட்ரெஸ் போட்டு அந்த ஸ்டெப்பர் எல்லாம் ஸ்லிப்பர்ஸ் போட்டு அந்த சேர்ல உட்காந்து நல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிடுவார். சிம்பிளா அதான் சொல்றாரு, எல்லா வசதியும் நல்லா பக்கா பண்ணி வச்சுட்டு கால் மேல கால் கூட தூங்கிடுவாரு. சகோதரர் எது குறிப்பிடுறாருன்னா, எல்லாம் நல்லா இருந்த என்ன பிரயோஜனம்? இது மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில கூட வரும். ஒருவேளை தேவன் எல்லா வசதி வாய்ப்புகளும் நம்ம கொடுத்துருந்தா நம்ம என்ன ஆயிடுவோம், அதுலயே திருப்தி ஆயிட்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழல் கூட நமக்கு அங்க வரும். அதனால சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்துட்டு எப்போதுமே சௌகாரியமா இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சௌகாரியங்கள் குறைவு சந்தோஷப்படும் அந்த நிலைமை நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு உகந்த நிலையா இருக்கும். ஒருவேளை மூணு வேளை நல்ல சாப்பாடு, நல்ல பிரச்சனை இல்லாத ஃபேமிலி, நல்ல வீடு இருந்துச்சுன்னா இந்த சகோதரன் அறுவடைக்கெல்லாம் போறக்கு மனசு வராது. பெரும்பாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா படுக்கலான்னு படுத்தாருன்னா தூங்கிடுவாங்க, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, போராட்டங்கள் இருக்கணும், சில அசௌகரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், அது வந்து நமக்குள்ள சோர்வை கொண்டு வராதுன்னு சொல்ற. கஷ்டங்களுக்கு மத்தியில இருக்கும்போது தான் விழிப்புள்ளவங்களா இருக்கும். விழிப்புள்ளவங்களா இருக்கிறதுனால தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா ஊழியம் செய்வதில் அங்க இருக்கும். அந்த மாதிரி சூழல் நம்ம வந்துட்டு அங்க உண்டாக்கிக்கணும் சொல்றார், உண்டாக்கிக்கணும் கூட சொல்றார். இந்த ஒரு கருத்து தான் மோசே ஒரு இடத்துல சொல்றதாக சொல்றார். உபாகமத்துல 32:10-12. பாருங்க இங்க மோசே எதை குறிப்பிடுறாருன்னா, கழுகு தன்னுடைய கூட்டை என்ன பண்ணுது, கலைச்சு தன்னுடைய குஞ்சுகளை தன் செட்டைகள் மேல எடுத்துக்கொண்டு பறக்கிறது. இது என்ன விஷயம், நம்ம பிரதர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேசிருப்பாங்க இல்லையா? ஏன்னா இது எதுக்கு ஒரு கடுக்கடையாளமா இருக்கு? கழுகு தன் கூட்டை கலைச்சு விடுறது. அது ஆக்சுவலா அது என்ன பண்ணுது? கழுகு கூட்டை கலைச்சு விடுது, தன் குஞ்சுகளை தன் செட்டைகள் மேல எடுக்குதுன்னா அது என்ன விஷயம் பேசுது இந்த வசனத்துல? தன்னுடைய அந்த கழுகு குஞ்சுக்கு என்ன கத்து கொடுக்குது அது? ஓகே, இது எதுக்கு அடையாளமா இருக்கு? அதுதான் இங்க அப்ளை பண்ணணும். தேவன் பெரியவர், கழுகு அவர் கூட நம்ம என்ன பண்றாரு சில சமயங்கள்ல, நாம் இந்த வனாந்திர பிரயாணத்துல சில நல்ல அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக நம்முடைய கூட்ட அவர் என்ன பண்ணி விடுறார், கலைச்சு விடுறார். கலைச்சு விடுறதுன்னா என்னன்னா, அந்த கூடு ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், கழுகு அந்த குஞ்சுக்காக கட்டுற கூடு ரொம்ப நல்ல சௌகரியமா தான் இருக்கும். ஆனா சௌகரியமா இருக்கிறதுனால அந்த குஞ்சுகள் என்ன பண்ணார், கூட்டை விட்டே வெளியே வருவதற்கு நினைக்கிறது இல்லை. அப்பதான் இந்த கழுகு தாய் கழுகு என்ன பண்ணுமாமா, இந்த குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே வந்து பறக்க கத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த கூட்டம் என்ன பண்ணுறது, கிளைக்குங்கிறார். அந்த கிளைக்குதே வசனத்தை இருக்குது. ஆனா அது எப்படி நிறைவேறும்னு சகோதரர் விளக்கும் போது, கிட்டத்தட்ட முட்களை வச்சு முட்களை கொண்டு வந்து உள்ள போடும் சொல்றார் தாய் கழுகு. ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவம் அந்த குஞ்சுகள் வாழ்ந்ததுக்கு பின், அப்ப அந்த முட்களை அதை குத்தும் பொழுது அது என்ன பண்ணுமாமா, கூட்டை விட்டுட்டு வெளியே வந்து நிக்கும். அதனால கூட்டுல ரொம்ப நாள் இருக்க முடியும், ஏன்னா முள் இப்ப முள் ஆயிடுது. சோ அதுதான் கழுகு தன்னுடைய கூட்டை கலைச்சு விடுற இதுதான். சோ அந்த குஞ்சுகள் அந்த கூட்டை கலைக்கப்பட்டிருக்கனால அசௌகரியமா ஃபீல் பண்ணி வெளியே வரும். வெளியே வந்து மலையில தானே கூட இருக்கும், அப்படி நடக்கும் போதோ பறக்கும் போதோ தவறு விழுகும் போது அது பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த கழுகு அதுக்கு அது அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிடுப்போம். அந்த குஞ்சுகள் கீழே விழுந்துட்டு இருக்கும், ஆனாலும் கழுகு என்ன ஆயிடுவோம், கீழே வந்து அதை தன்னுடைய செட்டைகளின் மேல தாங்கிட்டு மறுபடியும் ஒயரை கொண்டு போய் மறுபடியும் விடும், மறுபடியும் அந்த குஞ்சுகள் கீழே விழுகும். அப்போ பறக்கிறதுக்கு இறக்கைகளை ஆட்டி முயற்சிக்கும். சோ இந்த விதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யறாரு, நம்ம கூட்டு கலைப்பாரு. அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழல், சௌகாரியமான சந்தர்ப்பங்கள், இத சில சமயங்கள் தேவன் கலைச்சு விடுறார். அது நன்மை தான். அப்படி அது நம்ம அதுக்குள்ள நம்மை நம்ம அனுபவித்துக் கொள்றதோ நன்மை தான். நல்ல அனுபவங்கள் வாங்குவோம், நிறைய படிப்பினைகள் பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் நம்பிக்கை இல்ல, தேவனுடைய அன்பு வைராகிய கிருபையின் மேல உள்ள விசுவாசம் வைராகியத்துல பெருகிருக்க அந்த சூழல்கள் அது உதவும். சோ எல்லாமே நல்லா இருந்தா நல்லா இருக்காது, அது உண்மையிலே நல்லா இருக்காது. அது வந்து ஒரு நம்ம கேஷுவலா சொன்னா அது ஒரு த்ரில்லிங்கே இல்லாத வாழ்க்கை. தேவனுடைய அன்பு கிருபை வல்லமை பார்க்கறதுக்கு எப்போதுமே நம்ம வாழ்க்கையில ஒரு அனுமதி நம்ம கொடுத்துட்டே இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி அசௌகரியமான சில சூழல்களுக்கு மத்தியில நம்மை அங்க ஒப்புக்கொள்றது சகோதர சகோதரிகளை. ஆனாலும் கூட தேவன் நமக்கு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கொடுத்தா பாருங்க, அவங்களுடைய வனாந்திர யாத்திரையில ஒரு ஏலியம், ஏலியம் எப்படி இருந்துச்சு மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு, எல்லா தேவைகளும் கிடைச்சு மன ரம்யத்தோட அவங்க கொஞ்ச நாள் அங்க இருந்தான். அது போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்கும் தேவன் சில சந்தர்ப்பங்கள் அனுமதிக்கிறார். எப்படின்னா நம்ம மனது ரொம்ப சமாதானமா ஒரு கொஞ்ச கால நாட்களுக்கு கொஞ்ச மாதங்களுக்கு எல்லா தேவைகளையும் பெற்று அமைதியா இருப்போம். ஆனா அது நம்ம வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு நிறைவுல சோம்பல் உள்ளவங்களா ஆயிடக்கூடாது, அந்த நிறைவுல நன்றியற்றவர்களா மாறிட போயிடக்கூடாது, அந்த நிறைவுல உண்மையில இருந்து தவறி போயிடக்கூடாது. மாறாக அந்த மாதிரி ஒரு சமாதானம் தேவன் தற்காலிகமா அனுமதிப்பார். சில சமயங்கள்ல இருக்கும், நம்ம மனசே அதை ஃபீல் பண்ணும். ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு தேவனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற உணர்வு இருக்கும், எந்த பாரங்கள் இருக்காது, எந்த சோதனைகள் இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, அது நமக்கான ஏலியும் தேவைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அதை நாம் எதுக்கு பயன்படுத்தணும்னா, மேன்மேலும் தேவன் மேல உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கணும். அங்க தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை இல்லவங்களா நம்மை தக்க வச்சுக்கொண்டு அந்த ஒரு நன்றியை நாம வந்து அங்க காண்பிக்கணும். அது எதுக்குன்னா, அந்த தருணங்கள்ல நம்முடைய விசுவாசத்தை வைராகியத்தை இன்னும் பெருக்கி கொண்டு இதுக்கப்புறம் தேவன் அனுமதிக்க போற சோதனைகளை தைரியமாக எதிர்கொண்டு அந்த தேவனுக்கு செய்யக்கூடிய அந்த ஊழியத்துல செலுத்தக்கூடிய வழியில இன்னும் உற்சாகமா முன்னேறி போவதுக்கு அந்த தற்காலிகமான ஒரு சமாதான சூழலை நம்ம நல்ல விதத்துல அங்க பயன்படுத்தி கொள்ளணும். மாறாக எல்லாம் இருக்கிற காரணத்தினால சமாதானம் உணர்கிற காரணத்தினால தேவனுடைய கற்பனைகளை மறந்து கீழ்படியாம போய் அவிசுவாசத்துக்குள்ள போய் நம்மை நாமே சிதைச்சு கொள்ளுவதற்கு அந்த தருணங்கள் அங்க பயன்படுத்தக்கூடாது. நம்ம சகோதரர்கள் கூட சில சமயங்க சொல்லுவாங்க, தேவன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா அதெல்லாம் தெரியும், ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சமாதானம், ஒரு இடைப்பாறுதல் இருக்கும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு. அப்படின்னா இன்னும் நான் எப்படி சொல்றேன்னா, இது சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்குமே தான். எப்படின்னா அந்த இடைப்பாறுதல் என்னன்னா, மனது தேவன் கூட ரொம்ப சமாதானமா ஃபீல் பண்ணும். நம்ம உண்மையா தான் இருக்கிறோம், தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கும், அந்த பாதுகாப்பு உணர்ந்திருக்கும், அவருடைய கண்காணிப்பும் உணர்ந்திருக்கும். அந்த தருணங்களை இன்னும் சாதகமா பயன்படுத்தணுங்கிறது தான் நம்முடைய படிப்பினை. என்னன்னா, இதுக்கு மேல என்ன சோதனை வரப்போதா நமக்கு தெரியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், வரப்போற அந்த சோதனை பரீட்சைக்கு இந்த தருணத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாக பயன்படுத்தணும். இன்னும் நிறைய வசனங்கள், மெடிடேஷன், ஆவிக்குரிய காரியங்கள்ல முதிர்ச்சி, வரப்போற அந்த சோதனைகளுக்கு எதிர்கொள்வதற்கான திராணி சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஏற்ற சமயத்துல அந்த வாய்ப்பு வரப்பொழுது இப்போ இந்த சமாதான சூழலை விட்டு அந்த காரியங்களுக்குள்ள போறக்கும் மனசு இருக்கணும். மாறாக சோம்பல் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. இந்த ஒரு மன சமாதானமான இந்த சூழலை விட்டு போறமே அந்த ஃபீலிங் அங்க வரக்கூடும். அது நேரடியாகவும் அறுவடை வேலைகளையும் சொல்லலாம், ஆவிக்குரிய ஜீவிகளையும் கூட நம்ம அங்க சொல்லலாம். சோ ஏலியும் நமக்கும் இருக்குது, அதுதான் நம்ம சொல்றோம். அப்படின்னா நமக்கு தேவன் சில சாதகமான சூழல்கள் சில சமயங்கள்ல இரக்கத்தின் அடிப்படையில நமக்கு அங்க தருவார். ஒருவேளை அந்த சூழல் மாறி சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தருணம் வந்துச்சுன்னா முறுமுறுக்க வேண்டாம், சந்தோஷமா இது வரைக்கும் வழி நடத்தின தேவன் இனிமேல என்ன பண்ணுவார், வரும் சோதனைகளை வழி நடத்துவார் அந்த நம்பிக்கையில முன்னேறி செல்வது நமக்கு அங்க நல்லது சகோதர சகோதரிகளே. சோ இதோட நாம இன்னைக்கு முடிக்கலாம். சோ அப்போ செங்கடல் கடந்து எங்க வந்தாங்க, செங்கடல் கடந்துட்டு எங்க வந்தாங்க, ஷூர் வனாந்திரம். ஷூர் வனாந்திரத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய நற்கிரியைகள் இரக்கங்கள் மறந்து தங்கள் சுயத்தை நினைவு கூர்ந்து தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்தான். நமக்கு அங்க படிப்பினை இருக்குது. ஷூர்ல இருந்து எங்க வந்திருக்கிறாங்க, ஏலீம் வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க ரெண்டு இடத்துலயுமே பாக்குறோம் அவங்க மன்னிக்கணும், ஷூருக்கு அப்புறம் எங்க வந்தாங்க, நான் மறந்துட்டேன், மாறா வந்தாங்க. சோ மாறால கூட அவங்க மாறாலதான் உண்மையிலே தேவனுக்கு அவங்க விரோதமா முறுமுறுத்தது அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ நன்றி கூட அவங்க சொல்லுவதற்கு அவங்க தாங்கிட்டாங்க. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன படிப்பினையா இருக்கு. சோ இது நம்முடைய மனதில் நிக்கட்டும். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போதே மாம்சீக இஸ்ரேலர் ஏலியம்ல இருந்து எங்கு சென்றாங்க என்ற அனுபவங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே அவருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.